நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இப்போ கட்டுமான செயல்பாட்டின் போது மறக்க முடியாத அல்லது உணர்ச்சிகரமான தருணங்களை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்போ குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வந்து சிலை வந்து கடல் பாறையில் கட்டப்பட்டதால் சிலையை உருவாக்கும் சிற்பிகளின் உறுதியை சோதிக்கின்ற வகையில் ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் அல்லது தடைகள் இருந்தனவா?
ஆழ்கடல் நடுவே இச்சிலையை அமைக்கும் பணியானது பெரிய சவாலாகும் சார். பொதுவாக தரையில் எப்படி கோயிலை கட்டுறோமோ தரை மட்டத்தில் அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக அந்த பிரேன் அந்த மாதிரி வசதிகளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் 133 அடியில் ஒரு பிரம்மாண்டமான சிலையை கடலுக்கு நடுவே நிறுவுவது என்பது பல சோதனைகளை எதிர்கொண்ட பணியாகும் சார். இது வள்ளுவர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா இது சாரப்பணி. இப்போ நம்ம வந்து டியூபுலர் சாரம் போடுறோம், அது மாதிரி ஸ்கஃபோல்டிங் வந்து இரும்புலே சாரங்கள்லாம் அமைத்து பண்ணுறோம். அந்த மாதிரி இரும்புனால் சாரம் அமைத்து பண்ணுற அளவுக்கு போதுமான இட வசதி அங்கே கிடையாது. ஏன்னா கற்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கற்களை சுற்றி வைக்கணும். ஏன்னா கல்லை எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸாச்சும் கல்லை வைக்கணும், அதுக்கு வேண்டிய இடம் வேணும். இந்த மாதிரி இடங்கள் வேணுங்கிறதுனால எங்களுக்கு அந்த டியூப்லர் சாரம் அதெல்லாம் போடுறதுக்கு வசதியும் இல்லை. நாங்கள் எளிமையான முறையில் சாரம் வந்து வலுவான சாரம் கூடாது, பனைமரம், சவுக்கு மரம், அப்புறம் வந்து மரப்பலகை. அந்த மரப்பலகினால ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா 3-8 டன்னும் அப்படிங்கிறோம். அந்த 8 டன்னு கற்கள் வந்து அந்த மேடையில் அந்த ஸ்கஃபோல்டிங்லாம் 50-60 உயரத்துலாம் வைக்க வேண்டிய அளவுக்கு அந்த மரப்பலகைலாம் கனமான பலகைகள் வந்து சுற்றி பரப்பி அது மேலே அந்த கற்களை வச்சு நாங்கள் கடப்பாறையை கொண்டே கற்களை எடுத்துகிட்டு போய் சேர்மானம் செய்வதற்கு வேண்டிய அளவில் வந்து அந்த சார மரங்கள்லாம் அமைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அந்த டயத்தில். அந்த மாதிரி வச்சு இந்த அனைத்து சேர்மான பணிகளையும் முடிச்சு சார். கடல் நடுவில் பாறைகள் இருக்கின்ற இக்கற்களை வந்து பழங்கால முறைப்படி ராட்ன கயிறு, செயின் புள்ளி போன்றவற்றை கொண்டு தான் 133 அடி உயரத்திற்காக அந்த கல்களை எடுத்துகிட்டு போய் சேர்மானம் செய்தது வந்து ஒரு பெரு விந்தையான காரியம் என்றே சொல்லலாம் சார். இது மேலும் இன்னொரு சொல்லப்போனோம்னா இச்சிலையை செதுக்குவதற்கு எந்த விதமான மாடர்ன் டூல்ஸ் அதாவது நம்ம மிஷினரிஸ் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை, எல்லாமே மேனுவல் டூல்ஸ் தான். பழங்காலத்தில் பயன்படுத்திய உளி, சுத்தியல், உடையாப்பு, பழமுனை போன்ற இந்த பழைய காலத்து முறைப்படி அந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த கார்விங் ஒர்க் எல்லாருமே செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த கற்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடப்பாறை கொண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழா ஐயான்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி இந்த ஒவ்வொரு கல்லும் ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏன்னா அந்த அந்த பாறையில் எங்களால் கிரேன் எதுவுமே வச்சு எங்களை கல்லை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வசதியும் கிடையாது அந்த பாறையில். அதனால் இப்படி தான் செயல்முறைகள் அந்த சேர்மானங்கள்லாம் வந்து ரொம்ப ஓல்டு டூல்ஸ், பழைய காலத்தில் என்ன எதை பயன்படுத்தி செய்தார்களோ கை கருவிகளை கொண்டு தான் நாங்கள் சேர்மானங்கள் பணிகளை செய்து முடித்தோம்.
இப்போ ஒரு சிற்பியாக திருவள்ளுவர் சிலையை உருவாக்கும் திட்டம் உங்கள் பெரியப்பா கணபதி ஸ்தபதி ஐயாவின் வாழ்க்கை எவ்வாறு வடிவமைத்தது? அதோட கூட ஒரு சிற்பியாக பெரும் கலைஞனாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன சொல்லுங்களேன்?
பெரியப்பா மிகவும் கடின உழைப்பாளி. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் முன்னரே வள்ளுவர் கோட்டம், பூம்புகார், கலைக்கூடம், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை போன்ற எத்தனையோ படைப்புகளை வந்து கலைஞர் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப டிசைன் பண்ணி வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இன்று இவை யாவும் தமிழகத்திலே ஒரு பெரிய அடையாள சின்னமாக இருந்தாலும் இந்த படைப்புகளில் உச்சம்னு சொன்னீங்கன்னா 133 அடி உயர ஐயன் வள்ளுவர் சிலை தான். இன்று வெள்ளி விழா கொண்டாடுகின்ற வேளையில மிக பெருமையுடன் நான் இந்த வள்ளுவரை பற்றி சொல்லிக் கொள்கின்றேன். ஐயன் வள்ளுவர் சிலை வந்து தமிழ் அறிஞர் கலைஞரும் அச்சிலையை வடிவமைத்த சிற்பி கணபதி ஸ்தபதி ஆகியோர் இந்த மலையும் சிலையும் உள்ளவரை போற்றப்படுவார்கள். சிலையினுடைய உறுதிப்பாட்டை பற்றி சொல்லும்போது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா, தஞ்சை பெரிய கோயிலை கம்பேர் பண்ணி சொல்வார். தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த விமானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இயற்கை சீற்றத்தினால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறுவார்கள். அப்போ ஏன்னு கேட்டோம்னா, என்னுடைய மூதாதையர்கள் கையாண்ட மரபு தொழில் சார்ந்த நுட்பத்தையே அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி வள்ளுவர் சிலைக்கும் நிர்மாணித்துள்ளேன். அவர்கள் கையாண்டுள்ள அந்த அளவை முறைகளையும் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நான் அந்த திருவள்ளுவருக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமையாக சொல்லுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விமானம், கருங்கல்லால் ஆன விமானம், ராஜகோபுரம்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து சாலிட் ஸ்ட்ரக்சர் இல்லை சார், அதுக்குள்ள ஹாலோ ஸ்ட்ரக்சர், அதுல பாத்தீங்கன்னா அந்த டேப்பரிங்கா போகும், அந்த விமானம் கீழே இருந்தே மேல குறுகி செல்லும். அந்த ஸ்ட்ரக்சர் உள்ள பாத்தீங்கன்னா ஹாலோ எம்டி ஸ்ட்ரக்சர், நீங்க மேல அந்த கலசத்தினுடைய பாட்டம் வரைக்கும் பாக்கலாம் சார், எல்லா விமான கோபுரங்கள் எல்லாம். அது உள்ள பாத்தீங்கன்னா கார்பெல்லிங் டெக்னிக், அது கதலிக்கா கரணம்னு சிற்ப சாஸ்திரங்கள் கூறப்படும். அதுல பாத்தீங்கன்னா அந்த கார்பெல்லிங் பல அடுக்குகளாக குறைந்து கொண்டே போகும். இதே சேம் டெக்னிக்கை தான் பயன்படுத்தி அவர் திருவள்ளுவர் சிலையிலையும் பயன்படுத்தியிருக்காரு. திருவள்ளுவர் சிலையினுடைய பீடத்துக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒரு குகை மாதிரியே இருக்கும் சார், மேலே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையினுடைய உச்சி வரைக்குமே அந்த ஹாலோ தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல் வரை உச்சி வரைக்கும் அந்த அந்த கார்பெல்லிங் சொல்லக்கூடிய அந்த கதலிக்கா கரணம் அது வந்து குறைந்து கொண்டே போய் உச்சியில் போய் குறையும் சார். அதுக்கு மேலே தான் அந்த சிகரமாகிய அந்த தலைப்பகுதி வந்து வச்சிருக்காரு. இது வந்து இந்த பழைய காலத்துல அவங்க கோயில்ல ராஜகோபுரங்கள் கோயில்கள்ல அவங்க பயன்படுத்தின அந்த டெக்னாலஜியை தான் பயன்படுத்தி செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஹாலோ ஸ்ட்ரக்சரா செய்யறதுனால இந்த திருவள்ளுவருடைய உறுதிப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படின்னா ஒரு புயல் வருதுன்னு வச்சுங்களேன், அப்ப வெளியில ப்ரெஷர் வரும், அப்ப அந்த ஹாலோ ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் காத்து உள்ள போயிரும் சார். போன உடனே வெளியில வந்து என்ன ப்ரெஷர் காத்து கொடுக்குதோ அதே ப்ரெஷரை உள்ளே இருந்து தள்ளும். அந்த மாதிரி தள்ளும் போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான மூவ்மெண்ட் இருக்காது சார், சிரமமா நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஹாலோ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஹாலோ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள்லையும் இந்த ஸ்ட்ரக்சரை தான் பண்ணியிருக்காரு. இதை வந்து இந்த விஷயத்தை பெருமையாக சொல்லுவார் ஸ்தபதி.
முக்கடலும் சங்கமிக்கும் குமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகின்றன. இன்று இப்போது அதை திரும்பி பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை, அந்த சிலை தமிழக மக்களின் பண்பாட்டு கூறுகளில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், உணர்கின்றீர்கள்?
தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து காட்டுகின்ற எத்தனையோ நூல்கள் நம்ம நாட்டில் இருக்கு. திருக்குறள் வான்புகழ் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இச்சிலை பீடத்தை சுற்றி 8 திக்குகளிலும், நான் முன்னவே சொன்னேன் அது போல, விண் மண் சேர்த்து 10 திக்குகளிலும் 10 யானைகள் வடிவமைக்கப்பட்டு திக் கஜங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு வடிவமைப்பாகும். மேலும் 133 உயர திருவள்ளுவர் சிலையை பற்றி தெரியாதவர்களே உலகத்தில் இருக்க முடியாது. மேலை நாட்டவர்கள் வந்து பல பேர்கள் கன்னியாகுமரி வந்து திருவள்ளுவரை பார்த்துட்டு போறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது யாரு இந்த இவ்வளவு பெரிய திருவள்ளுவர், உங்க நாட்டுக்கு என்ன கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கேட்கறாங்க. இதனால என்ன பண்ணுது, இந்தியா மாத்திரம் இல்லாம உலகெங்கும் திருக்குறளை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து இந்த திருவள்ளுவர் சிலையை அமைத்த பின்னர் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக அமைந்து மேல் நாட்டவர்கள் நிறைய பேர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு கலைஞர் அவர்களுக்கும் சபதிக்கும் ஒரு பெரிய வெற்றியாகும் சார். இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை செய்து 25 ஆண்டுகள் கடந்துள்ளது. இச்சிலை பல 100 ஆண்டுகள் தாண்டி பல தலைமுறைகளுக்கு வந்து திருவள்ளுவர் திருக்குறளை எடுத்து சொல்லும் என்பதுதான் உண்மை சார்.
விவேகானந்த பாறை அல்லது விவேகானந்த அந்த மெமோரியல் ராக், அதுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே வந்து கண்ணாடி இழை பாலம், ஆங்கிலத்தில் சொல்கிறான் கிளாஸ் பிரிட்ஜுன்னு, அந்த அளவிற்கு அது கட்டப்பட்டு இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டூரிஸ்ட் பயணிகளை வந்து அது கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் உங்கள் பெரியப்பாவும் கலைஞரும் இன்று இங்கு இருந்திருந்தால் இப்படியான திருவள்ளுவர் சிலையின் பாரம்பரியம், இந்த திருவள்ளுவர் சிலை இந்திய தேசத்தின் கவனத்தை உலக பயணிகளின் கவனத்தை ஈர்ப்பது குறித்து அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு படுகிறது?
நான் கூட கேள்விப்பட்டேன், இந்த நான் போய் பார்க்கல. ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வைக்கிறாங்க. இதுல வந்து சில வரக்கூடிய மக்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு போறதுக்கு வேண்டிய நேரங்கள் ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த இவங்க செஞ்ச 2 பெரிய மானுமெண்ட்டுக்கும் இடையூறுகள் இல்லாம அந்த பாலத்தை செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதில் எந்த விதமான ஒரு அந்த மாற்றங்கள் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் எதுவும் இல்லாமல் பண்ணுறது பெரிய விஷயம். இது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது, அவங்களும் இந்த சிலையை நம்ம பண்ணிட்டோம், பட் கடல் நடுவில் இருக்கிறதுனால 5 ஒரு தடவை கணபதி ஸ்தபதியே சொல்லியிருக்காரு, 5 ஒரு தடவை இந்த கண்டிப்பாக வந்து சில ரசாயன கலவையை கொண்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம தமிழக முதல்வர் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அடிக்கடி சொல்லுவார்கள் சார், மனிதன் நிலவில் கொடியை நாட்டினான் என்று சொல்லுவார் அடிக்கடி. கலைஞரோ இலக்கியத்திற்கு இரவா புகழ் நடுக்கடலை நிறுத்தி இருக்கின்றார். ஸ்தபதி அவர்கள் சொல்லியதை போல இந்த அலையும் மலையும் இருக்கின்ற வரை கலைஞர் அவர்களுடைய புகழும் பேசப்படும் என்று பல முறை சொல்லியிருக்காரு. மேலும் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதை போல இப்ப சமீபத்துல அவரு இந்த திருவள்ளுவரை பத்தி பேசியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் கடலின் நடுவே தமிழன் விட்டு சென்ற மிகப்பெரிய அடையாளம் என்று கூறினார். உலகெங்கில் தமிழ் வந்து பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால இது ஒரு பெரிய ஒரு மகத்தான காரியம் சார், இவங்க விட்டு சென்றது. அதுதான் அவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இருக்கின்ற குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சார்.
மாபெரும் சிற்பி கணபதி ஸ்தபதி ஐயா அவர்கள் உங்கள் பெரியப்பா, அது மட்டுமே உங்களை சிற்பத்துறைக்கு கொண்டு வந்ததா, அல்லது நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தீர்கள், அந்த கதையை சுருக்கமாக சொல்ல முடியுமா?
சிற்ப மரபில் வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கும் எங்க குடும்பம் வந்து சொல்ல வேண்டுமானால், தஞ்சை பெரிய கோயில் எழுப்பிய சிற்பி வீரச்சோழ குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன் பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்று கணபதி ஸ்தபதி அடிக்கடி சொல்லுவார்கள். ஆக எங்களுடைய குலத்தொழில் கோயில் திருப்பணிகள் செய்வது. இன்னும் சொல்ல போனால் கோயிலுடைய ஜீவனாம்சமே இந்த சிற்பத் தொழில் தான் சார். எனது சிறு வயதில் எல்லோரையும் போல நானும் ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்ற கனவில் இருந்தேன் சார். ஆனால் எங்களுடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக வீட்டின் பின்புறத்தில் கல் பட்டறை வைத்திருந்தார்கள். வீட்டின் எப்பவும் ஒலியோசை கேட்டுக்கொண்டே இருக்கும். நாங்கள் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது எங்கள் விளையாட்டு மைதானமே பட்டறை தான். ஸ்கூலை விட்டு வந்தவுடனே சாயந்தர நேரத்தில் அந்த பட்டறையில தான் சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் செஞ்சாங்க. அப்போ பல துண்டு கற்கள் வந்து நிறையா சுற்றி கிடக்கும். அதில் வந்து நம்ம ஒரு சிலையை செய்யக்கூடாதாங்கிறது என் மனசில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதில் வந்து விநாயகர் சிலையை வந்து உருவத்தை நானே செதுக்க ஆரம்பித்தேன். அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சில சிற்பிகள் உதவியோடு அதை கொஞ்சம் ரஃப் கட்டிங்லாம் செய்ய சொல்லி செஞ்சேன். அப்போ ஒரு நாள் பெரியப்பா அவர்கள் வந்து கல்லூரி முதல்வராக இருந்தார் சிற்பக்கலை கல்லூரியில். அப்போ காலை நேரத்தில் வந்து அவங்க சிற்பிகள் செய்யக்கூடிய அந்த சிற்பத்திற்கு அந்த பிரதிமைக்கெல்லாம் அது கரியில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போவார். அதை அவங்க கவர் பண்ணி வைப்பாங்க. சாயந்தரம் கல்லூரி முடிஞ்சு வந்த உடனே அதை பார்ப்பாரு, அதில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவார். அப்படியாக நிறையா சிற்பங்களை வந்து பட்டறையில் செஞ்சுட்டு இருந்தாங்க சார். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் வந்து நான் செஞ்ச அந்த விநாயகர் சிலை பக்கத்தில் இருந்துச்சு. அதை பார்த்தாரு. பார்த்துட்டு இது யார் செய்கிறது என்று கேட்டாரு. அப்போ என் பேரை சொல்லி செல்வநாதன் தான் செஞ்சிட்ருக்காரு, சும்மா அதை ரஃப் கட்டிங் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவருக்கு இயற்கையாகவே இவருக்கு இவனுக்கு இந்த தொழிலில் ஆர்வம் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செஞ்சாருன்னா, ஒரு டிராயிங் நோட் புக்கு எனக்கு வாங்கி கொடுத்தேன். என்னை கூப்பிட்டு, நீ உனக்கு மனசில் என்னென்ன தோணுச்சோ அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு சார். அப்புறம் நான் வந்து எல்லா சாமிகளையும், முருகன், பிள்ளையார், சிவன், எல்லா படங்களையும் போடுவேன். அந்த மாதிரியாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழில், நான் சிற்பக்கலை கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஜீன் என்று சொல்லுவார்கள், அது எனக்கு உதவியாக இருந்தது. ரெண்டாவது சொல்ல போனோம்னா, கணபதி சபதி வந்து 1000 மாணாக்கர்களுக்கு இந்த சிற்பக்கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அது சொல்லுவாங்க, ஊரார் குழந்தைகளை வந்து ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும்பாங்க. அந்த மாதிரி எங்களையெல்லாம் வற்புறுத்தி இந்த தொழிலுக்கு வரணும்னா எங்களையெல்லாம் யாரையுமே கூப்பிடலை. இது தானாகவே எங்களுக்கு வந்தது. ஏன் இதை பார்த்து, இதே பார்த்து வளர்ந்ததுனால நம்மளும் ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி செஞ்சோம். அப்போ எங்களுக்கு டிராயிங்கு நோட் புக்லாம் வாங்கி கொடுத்து எல்லா இதையும் ஆரம்பித்து இனிஷியேட் பண்ணி வச்சிருந்தார். இன்னும் கேட்டோம்னா பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தாத்தா ஸ்ரீ வைத்தியநாத ஸ்தபதி, அவர் நிறைய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இங்கே மகாத்மா காந்தி மெமோரியல் அவர் தான் டிசைன் பண்ணி அதை மெட்ராஸ் சென்னையில் செஞ்சார். அவர் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரமம் போன்ற பெரிய ஆசிரமம், காஞ்சிபுரத்தில் மகா பெரியவருடைய ஆசிரமம் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி மிகப்பெரிய காரியங்கள் அவங்க காலத்திலே வந்து ஸ்ரீலங்காவிலலாம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் கருங்கல்லே நிர்மாணித்து செய்திருக்காங்க சார். அவர் வந்து இந்த சிற்பக்கலை கல்லூரியை அவர் தான் துவங்கி வச்சார். அதுக்கப்புறம் கணபதி சபதி அதை எடுத்து பெரிய பல்கலைக்கழகமாக பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கல்லூரியில் வந்து நான் சிற்பக்கலை கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்காக 7 வருஷம் அந்த படிச்சிருந்தேன். அது மாத்திரம் இல்லாமல் பாரம்பரிய பயிற்சியும் வீட்டில் பெற்றேன். இன்று பெரிய பெரிய கற்பணிகளையும் கற்சிலைகளையும் சுதையிலான சிற்பங்கள் என பலவேறு திருப்பணிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சார். இதற்கெல்லாம் காரணம் பெரியப்பாவிடமிருந்து பெற்ற பயிற்சி தான், நிறைந்த அனுபவம் தான் சொல்லலாம். பெரியப்பா அவர்களுடைய அனைத்து பணிகளிலும் என்னை ஈடுபடுத்தி முழுமையான சிற்பியாக சபதியாக ஆக்கினார்கள். பெரியப்பா அவர்கள் சுமார் 30 ஆண்டுகளில் அனைத்து திருப்பணிகளிலும் செய்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நிறையா கோயில்களை கட்டிட்டு இருக்கேன். அவர் கூட இருக்கும்போது கட்டியிருந்தேன். அமெரிக்கா, ஹவாய், லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ரீயூனியன், ஸீசல்ஸ் போன்ற பல இடங்களில் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். கோயில்கள்லாம் இந்த கோயில் பணிகள் வந்து சிற்ப மரபு இலக்கணம் மாறாமல் செய்து வருகின்றேன் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகின்றேன் சார்.
இப்போ சிற்பக்கலைங்கிறது அருகி வருகின்ற ஒரு கலை, இந்த நிலையில் எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் ஐயா?
சார், தமிழ்நாட்டில் சுமார் 45,000 பழமையான கோயில்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து ராஜாக்கள் அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பெரிய பெரிய திருப்பணிகள், பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த திருப்பணிகள். இந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புனரமைப்பு பண்ணுறாங்க. இப்போ அரசாங்கத்திலேருந்து எல்லா கோயில்களையும் எடுத்து இதெல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு பல திட்டங்களை வந்து தமிழக அரசு எடுத்து செய்கிறாங்க. அந்த கோயில்கள்லாம் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோயில்கள், நல்ல ஒரு எனர்ஜி உள்ள ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய கோயில்கள். அந்த மாதிரி கோயில்களை நம்ம ரெனோவேஷன் செய்யும்போது அந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன் எந்த அமைப்பில் எழுப்பப்பட்டதோ அந்த அமைப்புகள் மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதுதான் வந்து கோயில்களில் உயிர்ப்பு தன்மை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி மென்மேலும் தொடர்ந்து இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மேலும் வந்து பெரியப்பா அவர்கள் வந்து அடிக்கடி கூறுவார்கள், டெம்பிள் இஸ் நாட் ஹோம் ஆஃப் காட் பட் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் காட் அப்படிம்பாரு. அதாவது கோயில்கள்லாம் வந்து அமைப்பது கடவுளின் அங்கங்கள், கோயிலில் உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே கடவுளுடைய அங்கங்களாக தான் நம்ம சில்ப சாஸ்திரங்கள்லாம் கூறுகுது. எனவே சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுகளும் அழகுகளும் எதுவும் அதில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் முறையாக திருக்கோயில்கள் கடவுள்கள் திருமேனிகளை வடிவமைக்க வேண்டும் என்று வருகின்ற தலைமுறையினருக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஐயா.
மிக்க நன்றி ஐயா. திருவள்ளுவர் சிலைங்கிறது உங்க மிக பிரமாண்டமான திருவள்ளுவர் சிலை, மலை பெயர்படுத்துகின்ற சிலை. அந்த பணியில் ஈடுபட்ட உங்களை சந்தித்து இவ்வளவு நீண்ட நேரம் உரையாடியது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. வரலாறு, அதன் சிறப்பு, சாதனைகளை எல்லாம் வந்து உங்களவுக்கு யாரும் விளக்க முடியாது. மட்டும் இல்ல, நீங்களே ஒரு பெரும் சாதனையாளர். அந்த வகையில் ஒரு சாதனையாளரை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. கூடவே இந்த நேர்முகத்தை ஒழுங்கமைத்த, இந்த கேள்விகளை கேட்கலாங்கிற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய தரவுகளை எல்லாம் தந்து உதவிய உங்கள் மனைவி பொன்னி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து நட்பில் இருப்போம். வாழ்க வளர்க, பாராட்டுகள்.
ரொம்ப சந்தோஷம் சார். இதே மாதிரி SBS நிலையத்தார்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.